வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இது விவசாய சமுதாய வானொலி. நேர்களே, இன்று நம் வானொலி நிலையத்திற்கு வருகை தந்திருப்பவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இணை பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் ஐயனார் அவர்கள். அவர்கள் நம்முடன் கம்பு பயிரில் உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள் பற்றிய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வாங்க விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் ஐயா. இப்ப கம்பு பயிரில் அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை பற்றி விரிவாக சொல்லுங்க ஐயா.
அன்பார்ந்த விவசாயிகளுக்கு என்னுடைய வணக்கங்கள். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பரவாயில்ல, எல்லா மாவட்டங்கள்லையும் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ நீங்களும் உங்கள் தரிசு நிலங்களில் வந்து ஓட்டி போட்டுட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வயலில் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மிக குறைந்த அளவில் இடுபொருட்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு பயிரான கம்பு பற்றி இப்போ சொல்ல போகிறேன். கம்புனாக்கா உங்களுக்கு தெரியும், உங்களுடைய மூதாதையர்கள் நீங்கள் எல்லாருமே போட்டிருப்பீங்க. இருந்தாலும் இதோடைய பரப்பளவு வந்து இப்போ வந்து குறைஞ்சி போச்சு. இது வரைக்கும் வந்து இப்போ 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு 5 லட்சம் ஹெக்டரில் வந்து பயிரிட்டுருந்தோம். எல்லாமே வந்து நம்ம உணவு தானியங்களில் வந்து டெய்லி வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து நடுவில் கொஞ்ச நாள் தானியங்களை வந்து நம்ம பயன்படுத்தவே இல்லை. கம்பு பற்றி போடலாம். இந்த கம்பு பயிரானது குறைந்த நீர் வளம், குறைந்த மண் வளம் மற்றும் இந்த மானாவாரி பயிர்களுக்கு ஏற்றது. இது குறைந்த வயதுடையது. அதிகமாக சொல்ல போனோம்னாக்கா சத்துக்கள் நிறைந்த ஒரு தானியம் வகை இது. இந்த சத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த கம்பு பயிரானது வந்து 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 5 லட்சம் ஹெக்டரில் வந்து நம்ம பயிரிட்டுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 50,000 ஹெக்டர்லேருந்து 60,000 ஹெக்டர் தான் வந்து பயிரிட்டுருக்கோம். ஆனால் உற்பத்தி திறன் வந்து கூடி இருக்குது. உற்பத்தி திறன் கூடி இருந்தாலும் இது குறைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம உணவு பழக்க வழக்க முறைகள் வந்து மாறியிருக்கு. பழைய காலத்துலலாம் நம்ம கம்பு தானியங்கள், சிறு தானியங்கள் எல்லாமே நம்ம வயல்லே போடுவோம். அதை வந்து நம்மளே வந்து சாப்பிடுவோம். அது போக வந்து சந்தையிலே வந்து நம்ம விற்போம். அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா யாருமே அதை பயன்படுத்தலை. எல்லாமே வேறு தானியங்களுக்கு வந்து மாறிட்டாங்க. அதாவது அரிசி சார்ந்த உணவுகள், மற்ற உணவுகள் எல்லாமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இதோடைய பயன்பாடு வந்து கம்மியாயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை யாரும் வந்து பயிரிடுறதை வந்து தவிர்த்துட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அடுத்த வந்து இதோடைய லாபம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இது வந்து மானாவாரி பயிர்களில் தான் வந்து அதிகமாக வந்து விளைவிக்கிறாங்க. அதனால் லாபம் வந்து கம்மியாகிடுது. பணப்பயிர்களின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. எல்லாமே குறைந்த நாட்களில் 90 நாள் 100 நாளுக்குள்ளே வந்து அதிகமாக வந்து மகசூல் எடுக்கணும், அதிகமாக வந்து லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கில் தான் வந்து எல்லாருமே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து திரும்பவும் கம்பு வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா உணவு பழக்க வழக்க முறை வந்து இப்போ வந்து மாறியிருக்கு. இப்போ கம்பை வந்து கம்பு மட்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, அதை மாவாக்கி அதுலேருந்து முன்னாலெலாம் வந்து கூழ் களின்னு சாப்பிட்டுட்ருப்போம். இப்போ வந்து அதுலேருந்து முறுக்கு, கம்பு சேவை, கம்பு ரொட்டி, மற்ற அந்த பேக்கரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக வந்து இதை வந்து பயன்படுத்திட்டுருக்குறோம். ஸோ இதில் வந்து சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. பொதுவாக வந்து நம்ம உணவு பழக்க வழக்க முறைகளில் வந்து அரிசி தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அரிசியை சார்ந்தது நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுதுனாக்கா 80% மேலே மாவு சத்து வந்து அதிகமாக இருக்குது. இப்போ மாவு சத்து அதிகமாகும் போது குளுக்கோஸ் லெவல் அதிகமாகி உங்களுக்கு வந்து ரத்தத்தில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகி இப்போ கிட்டத்தட்ட 70% மேலே எல்லாமே வந்து சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து மாறி வரும் அந்த உணவு பழக்க வழக்க முறைகளுக்கு வந்து அடுத்த தானிய பயிர்களை வந்து நோக்கி போகிறாங்க. அந்த தானிய பயிர்கள் வந்து பல வகையான தானிய பயிர்கள் இருக்குது. அதில் வந்து கம்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நீங்கள் சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சோளம், கம்பு, நெல், கோதுமை இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது கம்பில் தான் வந்து அதிகமான சத்துக்கள் இருக்குது. நம்ம இந்திய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு வந்து 200 கிராம் வந்து கம்பு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கம்பு சாப்பிட்டாக்கா நமக்கு உடலுக்கு தேவையான கலோரிகள் எல்லாமே வந்து கிடைக்குது அப்படின்றாங்க. அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 100 கிராம் வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்கனாக்கா அதில் நமக்கு 60-70% வந்து மாவு சத்து கிடைக்குது. புரத சத்து வந்து 11% கிடைக்குது. அதை விட்டிங்கனாக்கா எந்த ஒரு தானிய வகையிலையும் இல்லாத ஒரு கொழுப்பு சத்து 5-6% நமக்கு கிடைக்குது. இந்த கொழுப்பு சத்தை தவிர்த்து வைட்டமின்கள், தாது உப்புகள் எல்லாமே வந்து கிடைக்குது. இப்போ கர்ப்ப காலத்தில் வந்து கர்ப்பிணி பெண்கள் ரத்த சோகை நோய்க்கு வந்து பொதுவாக வந்து பாதிக்கப்படுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இரும்பு சத்து குறைபாடுனால. அந்த இரும்பு சத்து வந்து நம்ம வெளியிலேருந்து கொடுக்கணும் அப்படின்னாக்கா கம்பு தானியம் மட்டும்தான் வந்து அதிகமாக வந்து இரும்பு சத்து இருக்குது. இப்போ 100 கிராம் கம்பு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் கிட்டத்தட்ட வந்து 8 மில்லிகிராம் வந்து இரும்பு சத்து இருக்குது. குழந்தைகளும் வந்து இரும்பு சத்து நோயினால வந்து ரத்த சோகை நோயினால நிறைய பாதிக்கப்படுறாங்க. அதனால் வந்து இப்போ டைரெக்டாகவே வந்து எல்லோரும் வந்து கம்பு சாப்பிடுங்க, 100 கிராம் வந்து ஒரு நாளை கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து மாறியிருக்கு. அதனால் உணவு பழக்க வழக்க முறையும் மாறியிருக்கு. அதனால் வந்து இப்போ கம்பு உற்பத்தி எல்லோரும் செய்யணும்னு சொல்லி இப்போ ஆர்வமாக இருக்கிறாங்க. அந்த பட்சத்தில் பார்க்கும்போது இப்போ தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் கம்பு உற்பத்தியில் வந்து பல மாவட்டங்கள் வந்து இருக்குது. இதில் வந்து அதிகமாக உற்பத்தி செய்கிறது கடலூர் மாவட்டம், விழுப்புரம், தூத்துக்குடி மாவட்டம், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் அதிகமாக வந்து உற்பத்தி செய்கிறாங்க. உள் மாவட்டங்களில் வந்து குறைந்த அளவில் வந்து பரப்பளவில் உற்பத்தி செய்கிறாங்க. கோவை மாவட்டம், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, விருதுநகர் மாவட்டத்திலையும் ஒரு சில பகுதிகளில் பயிரிடுறாங்க. ஸோ எல்லாமே வந்து பயிரிட்டு கிட்டத்தட்ட 50,000-60,000 ஹெக்டேர் பரப்பளவில் வருது. உற்பத்தி திறன் வந்து கூடியிருக்குது. பழைய காலத்திலலாம் வந்து நம்ம நாட்டுக்கம்பு, பொட்டுக்கம்பு அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருப்போம். அதெல்லாம் ஒரு ஏக்கருக்கே வந்து 200-300 கிலோ எடுக்கிறதே வந்து அதிகம். குருவி சாப்பிட்டது போக மற்ற செலவுகள்லாம் போக 300 கிலோ எடுக்கிறதே வந்து அதிகம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் வந்து நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. அதனால் உற்பத்தி திறன் கூடியிருக்கு. அந்த உற்பத்தி திறன் ஒரு ஏக்கருக்கு எடுத்திங்கனாக்கா 20 பயிரை போடும்போது 1,000 கிலோவிலேருந்து 1,200 கிலோ வரைக்கும் நம்ம வந்து எடுக்கலாம். இதே மானாவாரியை போடும்போது 500 கிலோவிலேருந்து 700 கிலோ 800 கிலோ கூட வந்து நம்ம எடுக்கலாம். ஒரு கிலோ சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கனாக்கா 45 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து விலையும் வந்து நமக்கு நல்லா கொடுக்குறாங்க. சந்தைக்கு போனாலுமே 20-25 ரூபா வந்து ஒரு கிலோ விற்கிறாங்க. சராசரியாக வந்து 1,000 கிலோ நமக்கு கிடைச்சாலுமே 90 நாளுக்குள்ளே கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் வந்து கிடைக்குது. செலவுகள் வந்து ஒரு 7,000-ல இருந்து அதிகபட்சமாக 10,000-க்குள்ளே வந்து செலவாகும். ஸோ அதனால் இது வந்து நமக்கு எல்லா விவசாயிகளுமே வந்து கம்பு வந்து பயன்படுத்தலாம். அந்தந்த பருவங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. எந்த பருவங்களில் வந்து நம்ம வந்து பயிரிடணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, கம்பு பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆண்டு முழுவதும் பயிரிடக்கூட பயிர் தான், 90 நாள் பயிர் தான். இருந்தாலும் இதுக்குன்னு வந்து ஒரு குறிப்பிட்ட பருவம் இருக்குது. நமக்கு பூக்கும் தருணம் அப்படின்னு சொல்லி 90 நாள் பயிராக இருந்தாலும் 45 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ளே வந்து பூ பூக்க வரும். அந்த பூக்கும் தருணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். பூக்கும் தருணத்தில் வந்து நமக்கு அதிக வெயிலோ, அதிக குளிரோ, இல்லை அதிக மழையோ வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மகரந்தம் வந்து நமக்கு அதிகமாக உற்பத்தி ஆகாது, அதனால் கருவுறுதல் நடப்பெறாது, அதனால் நம்ம தானியங்கள் வந்து நல்லா ஃபில் ஆகாது, அதனால் நமக்கு வந்து மகசூல் வந்து குறைஞ்சி போயிடும். இது வந்து ஒரு முக்கியமான காரணம். அதுபோக அந்த தானியங்கள் வந்து முதிர்ச்சி பெறும் தன்மையில் வந்து மழை அதிகமாக இருக்கக்கூடாது. மழை அதிகமாக இருந்ததுனாக்கா அந்த தேனொழுகல் நோய் அப்படின்னு சொல்லி ஒரு நோய் வந்து தாக்கி எல்லா தானியங்களும் வந்து தேனொழுகல் நோயாக வந்துடும். கடைசியில் நம்ம 90 நாள் கழித்து பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரு பயன் இல்லாமல் போயிடும். இது ரெண்டும் வந்து முக்கியம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் கருத்தில் கொண்டு தான் வந்து பருவங்களை வந்து நம்ம வந்து உருவாக்கியிருக்கிறோம். அந்த பருவங்களில் 4 பருவங்களில் வந்து பயன்படுத்தலாம். இரவைக்கு 2 பருவங்கள் இருக்குது, மானாவாரிக்கு 2 பருவங்கள் இருக்குது. இரவையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மாசிப்பட்டம், சித்திரைப்பட்டம் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரியில் வந்து மாசிப்பட்டம் வரும், அடுத்தது சித்திரைப்பட்டம் மார்ச் ஏப்ரலில் வரும். இது வந்து இரவை தண்ணி யார் யாருக்கெல்லாம் போர்வெல்லாம் இருக்குதோ அவங்க வந்து இரவை பட்டம் வந்து போகலாம். மானாவாரி பட்டம் வந்து ஆடிப்பட்டமும் புரட்டாசி பட்டமும் ஜூன் ஜூலையில் வந்து இப்போ எல்லாமே மழை வந்துக்கிட்டு இருக்குது, அந்த ஆடிப்பட்டத்தில் வந்து போடலாம். அடுத்தது புரட்டாசி பட்டம் செப்டம்பர் அக்டோபரில் வந்து போடலாம். இந்த பருவங்களில் போட்டாக்க கரெக்டாக நமக்கு வந்து அந்த வெயிலோ இல்லை மழையோடைய தாக்கமோ எதுவுமே இருக்காது, நல்லா வந்து மகசூல் வந்து நம்ம பெறலாம். ஸோ அந்த மகசூல் பெறணும்னாக்கா நம்ம எந்தெந்த ரகங்கள், எந்தெந்த யுக்திகள் வந்து பயன்படுத்தணும்னாக்கா, முக்கியமான ஒன்று வந்து ரகங்கள், மேம்படுத்தப்பட்ட ரகங்கள். இதுக்கு முன்னாடியுமே வந்து நாங்கள் வந்து நிறைய போட்டிருக்கிறோமே, நான் மகசூல் வரலையே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே பயன்படுத்துறது வந்து உங்களுடைய ரகங்கள் எல்லாமே, பொட்டு கம்பு, நாட்டு கம்புன்னு சொல்லி அந்த கம்பு வந்து சின்ன விதைகள் உள்ளது. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கதிரும் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், அதனால தான் உங்களுக்கு 300-400 கிலோ கிடைக்குது. அதுபோக வந்து இது வந்து கம்பு வந்து ஒரு அயல் மகரந்த சேர் நடைபெறக்கூடிய ஒரு பயிர் இது. அதனால் நீங்கள் வச்சிருக்கிற பயிரை வந்து அடுத்த வருஷத்துக்கு வந்து பயன்படுத்த முடியாது. ஏன்னா இதில் வந்து ஹைப்ரிட் தான் வந்து உருவாக்க முடியும், அதிகமாக ரகங்கள் வந்து அதிகமாக உருவாக்க முடியாது. ரகங்கள் வந்து குறைந்த அளவில் தான் வந்து மகசூல் கொடுக்கும், ஹைப்ரிட் தான் அதிகமான மகசூல் கொடுக்கும். இப்போ ரகங்கள் நாட்டுக்கம்பு பொட்டுக்கம்புலாம் வந்து ரகங்களை சேர்ந்தது, அது எல்லாமே வந்து நீங்கள் அயல் மகரந்த சேர்க்கை நடக்கும். தனியாக நம்ம வந்து போடும்போது அயல் மகரந்த சேர்க்கை நடந்து அதிலேருந்து உங்களுக்கு தானியங்கள் உருவாகும். அந்த அதை எடுத்து வச்சு அடுத்த வருஷம் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்க. திரும்ப திரும்ப வந்து 2-3 ஆண்டுகள் வந்து அதே விதைகளை வந்து பயன்படுத்தும் போது மகசூல் திறன் வந்து குறையிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்க. அதனால தான் இப்போ வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்த கம்பு அதிகமாக உற்பத்தி செஞ்சு ஹைப்ரிட் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அதனால தான் ஒவ்வொரு டைமே நீங்கள் ஒவ்வொரு சீசன் எடுத்த உடனே ப்ரைவேட் கம்பெனியை தேடி போகிறீங்க, இல்லை வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு வந்து வரீங்க. முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நம்ம மானாவாரியில் போடும்போது விதை இருப்பு தன்மை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே நீங்கள் விதையை வந்து வாங்கி வச்சுருந்தீங்கன்னா தான் மழை என்றைக்கு வருதோ அன்றைக்கி வந்து போட முடியும். பொதுவாகவே வந்து இந்த விதை வந்து கிடைக்கிறது ரொம்ப நல்ல மேம்படுத்தப்பட்ட தூய்மையான ரகங்கள் கிடைக்கிறது, விதைகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த டைமுக்கு வந்து கிடைக்கிறது அந்த 10 நாள் கேப் அப்படின்றது வந்து லேட் ஆகி போச்சுனாக்கா மழை வந்துட்டு போயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பருவத்தையே வந்து நம்ம வந்து விட்டுட்டு போயிடலாம். இதனால் ஒரு முக்கியமான காரணம் வந்து அந்த விதை கிடைக்காத தன்மை, அந்த பருவங்களுக்கு ஏற்ற விதை கிடைக்காத தன்மை தான். அதனால் ப்ரைவேட் கம்பெனிஸ் எந்த விதை கொடுக்குறாங்களோ அதை அந்த நேரத்துக்கு வாங்கி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மகசூல் வந்து கம்மியாயிடுது. ஒரு சில ப்ரைவேட் கம்பெனிஸ் நல்ல விதைகள் கொடுக்குறாங்க. ஆனால் கம்பில் பொறுத்தளவுக்கு நம்ம தென் மாவட்டங்களில் இல்லை இங்கேயோ வந்து நல்ல மகசூல் வந்து இப்போதைக்கு எடுக்கிறாங்க. இரவையிலும் சரி மானாவாரியிலும் சரி அந்த ரகங்கள் அப்படின்னு கணக்கெடுக்கும்போது நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து தொடர்ந்து ஆராய்ச்சியின் பலனாக இதுவரைக்கும் ஹைபிரிடும் வெளியிட்டிருக்கிறோம், ரகங்களும் வெளியிட்டிருக்கிறோம். ஹைபிரிட்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா கிட்டத்தட்ட 9 ஹைபிரிட் இது வரைக்கும் வந்து வெளியிட்டிருக்கிறோம், 9 ரகங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறோம். ஹைபிரிடு ஜென்ரலாகவே வந்து அதிகமாக மகசூல் கொடுக்கக்கூடியது. இது என்ன ஆகுதுனாக்கா நம்ம 2 பெற்றோர்களை கலப்பினம் செய்து உருவாக்கி கொடுக்குறோம். அதனால் ஒவ்வொரு டைமும் வந்து அந்த 2 பெற்றோர்களுடைய தூய்மைத்தன்மை வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் குறைந்தளவு விதைகள் உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கு எந்த பருவத்துக்கு கேட்குறாங்களோ அந்த பருவத்துக்களுக்கு வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து ரகங்கள், ரகங்களில் வந்து 9 ரகங்கள் விட்டுருக்குறோம். அந்த 9 ரகங்களும் வந்து ஹைபிரிடோட கம்மியான மகசூல் கொடுக்கக்கூடியதான். ஆனால் விவசாயிகளாக நீங்கள் வந்து அந்த ரகங்கள் ஒரு டைம் வாங்கிட்டாக்க 2-3 ஆண்டுகள் நீங்களே வந்து அந்த விதைகளை வந்து பயன்படுத்தி அடுத்தடுத்த பருவங்களுக்கு வந்து அதை வந்து நீங்கள் விதைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹைபிரிடில் கணக்கெடுக்கும்போது இப்போ ரீசெண்டாக உள்ள ஹைபிரிட் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சிறுதானியத்துறையில் வந்து வெளியிட்டது வந்து கோ 9, அதை வீரிய ஓட்டு ரகம் கோ 9. இந்த கோ 9 ரகம் வந்து மகசூல் வந்து அதிகமாக கொடுக்குது உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டருக்கு 3700 கிலோலேருந்து 4000 கிலோ கொடுக்குது. உங்களுக்கு ஏக்கருக்கு ஒரு கணக்கு எடுத்திங்கனாங்க கிட்டத்தட்ட 1200 1500 கிலோ கொடுக்கக்கூடிய அதிகபட்ச மகசூல் கொடுக்கக்கூடியது. நம்ம இந்தியா கணக்கு எடுக்கும்போது தமிழ்நாடு தான் வந்து அந்த ஒரு ஏக்கருக்கு வந்து அதிகமாக உற்பத்தி செய்கிறதுல வந்து முதலிடம் பெறுது. பார்த்திங்கனாக்கா 2200 கிலோலேருந்து 2400 கிலோ ஹெக்டருக்கு ஆவரேஜாக எல்லா மாவட்டங்களும் கணக்கெடுக்கும்போது உற்பத்தி செய்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து இரவை பயிரை வந்து பயன்படுத்துகிறோம். அந்த இரவை பயிருக்கு வந்து இந்த வீரிய ஓட்டு ரகம் கோ 9 வந்து நல்ல ஒரு ரகம். மானாவாரியிலும் பயன்படுத்தலாம். அதாவது நமக்கு வந்து இந்த ஒரு பருவ காலங்களில் இந்த ஒரு பயிர் போட்டதுக்கப்புறம் 2-3 மழைகள் வந்து இடைவெளியில் கிடச்சிதுனாக்கா கிட்டத்தட்ட 2700 கிலோலேருந்து 3000 கிலோ நம்ம வந்து மகசூல் வந்து பெறலாம். இது வந்து அடிச்சாம்பல் நோய்க்கு வந்து எதிர்ப்பு தன்மை உள்ளது. இப்போ நீங்கள் பழைய ரகம் எல்லாமே பொட்டுக்கம்பு நாட்டுக்கம்பு எல்லாமே வந்து அடிச்சாம்பல் நோய்க்கு ரொம்ப சசப்டபிளாக இருக்கும். அதே துரு நோய்க்கும் அது வந்து ரொம்ப எளிதில் தாக்கக்கூடியதாக இருக்குது. மற்றபடி சத்துக்களும் வந்து குறைவானது. இப்போ இந்த கோ 9 வந்து இரும்பு சத்து சொன்னோம் இல்லைங்களா, அந்த இரும்பு சத்து வந்து கிட்டத்தட்ட வந்து 6 மில்லிகிராம் இருக்குது. அந்த இது 10% வந்து புரத சத்து இருக்குது. அதனால் கோ 9 ஹைபிரிடும் நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்துங்க. இப்போ வந்து கோ 9 ஹைபிரிட் வந்து 2011 வந்து வெளியிட்டிருக்கிறோம். இப்போ வந்து விதை உற்பத்தி செஞ்சிட்ருக்குறோம், இருப்பு இருக்குது. நீங்கள் விவசாயிகள் வந்து வாங்கி பயன்படலாம். இப்போ 2016 கோ 10 ரகம் வெளியிட்டிருக்கிறோம். அந்த ரகங்கள் அப்படின்போது இதை நீங்களே வாங்கி நீங்களே வந்து வச்சுட்டு 2-3 ஆண்டுகள் கூட வந்து பயன்படுத்தலாம். இந்த கோ 10 ரகம் அப்படிங்கிறது வந்து நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியது. இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 3500 கிலோ இரவையில் வந்து ஒரு ஹெக்டருக்கு 3500 கிலோ கொடுக்கக்கூடியது. மானாவாரியில் வந்து 2900 கிலோ மகசூல் கொடுக்கும். நல்ல ரகம். இது பல ரகங்களை வந்து இன தூய்மை பண்ணி சீரற்ற முறையில் இனக்கலப்பு செய்து அதிலேருந்து உருவாக்கியிருக்கிறோம். இந்த ரகங்கள் தான் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் வந்து பயன்படுது. இப்போ நல்லாவே போயிட்டுருக்குது. விவசாயிகள் எல்லா மாவட்டங்கள்லையும் வாங்கி போட்டிருக்கிறாங்க. நல்லா ஹைபிரிடுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இரவை பெரியில் மானாவாரியும் வந்து நல்ல நீர் பிடிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிற ஏரியாவிலையும் வந்து நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. இதுவும் வந்து அடிச்சாம்பல் நோய்க்கு எதிர்ப்பு உள்ளதாக இருக்குது. புரத சத்து வந்து 12% மேலே இருக்குது. இவங்களுக்கு மற்றபடி 6 தூர்கள் கொடுக்கக்கூடியது, நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ரகங்கள். ஸோ இந்த ரகங்களும் இல்லை. இது போக வந்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஐக்ரிசாட் என்ற ஆர்கனைசேஷன் இருக்குது. அங்கேருந்தும் ரகங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஐசிஎம்இ 221, ஐசிஎம்இ 155. இப்போ இரும்பு சத்து அதிகமாக உள்ளதுக்காகவே வந்து ஒரு ரகம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது வந்து தனசக்தி அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 88 மில்லிகிராம் இருக்குது. அந்த இதில் 100 கிராம் எடுக்கும்போது அதனால் இப்போ இந்தியாவிலே அதிகமாக இரும்பு சத்து உள்ள ஒரு ரகம் அப்படின்னாக்கா தனசக்தி. இதெல்லாம் ரகங்கள். இந்த ரகங்களை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி விவசாயிகள் வந்து உங்கள் வயலில் வந்து போட்டு பயன்படணும். இது இல்லாமல் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸும் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 86M 86, 86M 01, 86M 01, NBH 50 61, GHB 5, 5, 8 இதுபோல் ஹைப்ரிட் வீரியவட்டு ரகங்கள் வந்து நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. விவசாயிகள் வந்து அந்த பருவத்துக்கு ஏற்ற ரகங்களை வந்து தேர்ந்தெடுத்து அதனுடைய குணாதிசயங்களை தெரிஞ்சு இரவைக்குனாக்கா இரவைக்கு மட்டும் போடுங்க, மணவரினாக்கா மணவரிக்கு மட்டும் போடுங்க, ரெண்டுத்தையும் கலந்து போட்டு அப்புறம் மகசூல் வந்து கம்மியாகிடும். அதனால் இந்த ரகங்கள்லாம் வந்து பயன்படுத்தி நல்ல மகசூல் பெறணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். நன்றி, வணக்கம்.